ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சிறப்பு பாயிர. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சாஸ்திரத்தை படிப்பதற்கு முன்பாக இந்த சிவஞான போதத்துல சிறப்பு பாயிரம் இந்த நூல் என்ன சொல்கிறது என்பதை பற்றிய சிறப்பு பாயிரம் அமைந்துள்ளது, அதை நம்ம அவசியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிறப்பு பாயிரத்தை பார்த்துவிட்டு காப்புச்செயலை பார்த்துட்டு நூலுக்குள்ள நுழையலாம். மலர்தலை உலகின் மா இருள் துமிய பலர்வுகள் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் புறம்பையின் ஆன்மா நாடி மயர் வர நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதனன் பொய்வெண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனணி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. இது ஒரு சிறப்பு பாயிரம். இதை யார் எழுதியது என்பது தெரியவில்லை. இது அவரே எழுதினார் என்று சிலரும், அருணந்தி சிவாச்சாரியார் எழுதினார் என்று சிலரும் சொல்கிறார்கள். அது எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த சிறப்பு பாயிரமானது இந்த நூல் எதற்காக எழுந்திருக்கிறது, நூலினுடைய நோக்கம் இது என்ன செய்யும் என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இதனுடைய விரிவான சிந்தனைகளை பார்க்கலாம். மலர்தலை உலகின், மலர்தலை உலகம்னா விரிந்த உலகம், இந்த உலகம் பூரா பரந்துள்ள மா இருள் துமிய, மா இருள் மான பெரிய, இந்த உலகம் பூரா இரவு நேரத்தில் சந்திரன் வராத நேரம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இரவு நேரத்தில் உலகம் பூரா இருள் படர்ந்து இருக்கிறது. இந்த இருள் எப்படி விலகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலர்வுகள் ஞாயிறு படரின் அல்லது. இந்த இருள் எப்பொழுது விலகும் என்றால், சூரியன் வந்தால்தான் இங்கு படர்ந்திருக்கின்ற இருளானது விலகி இங்கு எங்கு பார்த்தாலும் வெளிச்சம் உண்டாகும். அப்ப சூரியனுடைய வருகைதான் இங்கு இருக்கின்ற இருளை போக்குகிறது. அப்படி இருள் போக்கப்பட்ட உடனே என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காண்டல் செல்லா கண் போல், அப்படி சூரியன் வராவிட்டால் இந்த கண்ணினாலே இந்த உருவத்தை உலகத்தில் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அப்படி சூரியன் தோன்றினால்தான் பார்க்க முடியும். அப்படி சூரியன் தோன்றாவிட்டால் எந்த உருவத்தையும் நம்மாலே பார்க்க முடியாது. காண்டல் செல்லா கண் போல், அப்படி இந்த சூரியன் தோன்றினாலன்றி உருவத்தை காண மாட்டாத கண் போல அருந்துயர் புறம்பையின். இப்போ இந்த உதாரணத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சூரியன் வருகிறது, சூரியன் வருவதனால ரெண்டு செயல்கள் நடைபெறுகின்றன. ஒன்று, கண்ணில் உள்ள இருட்டு மறைகிறது, அதோடு நாம் அந்த பொருள்களையும் தெளிவாக பார்க்கிறோம். ரெண்டு செயல்கள், கண்ணிலையும் இருட்டு போகிறது. கண்ணு இருட்டு இருந்ததுன்னா பொருள்கள் தெரியாது. கண்ணு பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையது. முதல் இதை பற்றி நம்ம விளக்கமா பேசிருக்கோம். கண்ணு பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையது, ஆனாலும் கண்ணுக்கு வேறொன்றின் வெளிச்சம் தேவை. அப்போ இந்த வெளிச்சம் கண்ணுக்கும் ஒளி கொடுத்து பொருளை பார்க்க மாற்றுகிறது. அந்த பொருளிலே படர்ந்து, வெளிச்சத்தை படர்ந்து இந்த கண்ணுக்கு அந்த பொருளை காட்டுகிறது. ஆகவே ரெண்டு செயல்களை இந்த சூரியனானது செய்கிறது. அதுபோல இந்த சிவஞான போதம் நமக்கு ரெண்டு செயல்களை செய்கிறது. என்னன்னு பாருங்க, அருந்துயர் குரம்பையின், குரம்பை குரம்பைனா வீடு, அருந்துயர் குரம்பைனா இந்த உடலாகிய வீட்டுக்குள் இருந்து கொண்டு நாம் பல்வேறு வகையில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். பெரிய துன்பத்தை செய்யும் குடில் போன்றதாகிய உடம்பு, இதை கொண்டு இந்த இப்படி துன்பத்தை தருகின்ற இந்த உடலிலே குடியிருந்து கொண்டுதான் நான் ஆன்ம விசாரம் செய்கிறோம், இறைவரை அருளை பற்றி பேசுகிறோம், இறைவனையும் நாடுகிறோம். அதற்கு இது ஒரு களமாக அமைகிறது, ஒரு கருவியாக இந்த உடல் அமைகிறது. ஆன்மா நாடி இந்த ஜீவான்மாகிய உயிர் கடவுள் என்னும் இரண்டையும் அனுமான அளவையால் ஆராய்ந்து, அனுமானத்தினால், அனுமானம்னா யூகித்தல், அதை பற்றி விரிவான பிறகு பார்க்கலாம், யூகித்து அறிந்து கொள்கிறது. எப்படி இந்த சூரியன் வந்த பிறகு கண்ணில் உள்ள இருள் மறைந்து பொருளில் உள்ள இருளும் மறைந்து கண் இந்த பொருள்களை தெளிவாக பார்க்கிறதோ, அதுபோல இந்த சிவஞான போதமாகிய இந்த நூலானது இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆணவமல அறியாமையை நீக்குகிறது. அதன் மூலமாக என்ன நமக்கு என்ன பயன் வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, உயிரை பற்றியும் கடவுளை பற்றியும் இது அனுமான அளவையால் அறிந்து கொள்கிறது. இப்போ நம்ம பண்ற ஆராய்ச்சி முழுதும் கருதல் அளவினால், அதாவது அனுமான அளவினால் கடவுள் எப்படி, உயிர் எப்படி என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இறைவனுடைய திருவருள் தான் இப்படி இறங்கி வந்து நம்மிடம் வந்திருக்கிறது. அப்படி வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அனுமானத்தினால கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்பதை நான் அனுமானத்தினால் தெரிந்து கொள்கின்ற அறிவு நமக்கு வருகிறது என்றாலே இறைவன் வருகிறான், இறைவனுடைய திருவருள் வருகிறது, இறைவனுடைய திருவருள் இந்த சிவஞான போதத்தின் மூலமாக இறங்கி வந்து நமக்கு அதை காட்டுகிறது என்று பொருள். அவ்வாறு இந்த உயிரினுடைய இயல்பையும் பொது இயல்பு, பொது இயல்பு வேற சிறப்பு இயல்பு வேற, பொது இயல்பையும் ரெண்டினுடைய இறைவனுடைய பொது இயல்பு உயிருடைய பொது இயல்பு ரெண்டையும் உணர்ந்ததுனால கண் இருள் தீர்ந்து இந்த அக இருளாகிய ஆணாமலத்தில் இருந்து கண்ணுக்கு இருள் எப்படி போகிறதோ சூரியனுடையினால அதுபோல இந்த ரெண்டையும் நாம் உணர்வதனாலே அனுமான அளவினாலே உணர்கிறோம், உணர்வதனாலே நம்ம ஆணாமலத்தில் இருந்து நீங்கி விடுகிறோம். இப்ப முதல்ல ஆறு சூத்திரம் இந்த விஷயத்தை சொல்லுது. முதல் ஆறு சூத்திரத்துல நம்ம வந்து பதி பசு பாசம் இவற்றுடைய பொது இயல்புகளை உணர்கிறோம். அப்படி உணரும் பொழுது நமக்கு அனுமான அளவினால உணர்கிறோம். அப்படி உணர்ந்த உடனேயே நாம் எதிலிருந்து விலகுகிறோம், ஆணவமலத்தில் இருந்து விலகுகிறோம். நம்ம இப்ப இந்த உலகத்திலே வந்திருப்பது ஆணவமலத்தை போக்கிக் கொள்வதற்காக. அப்போ இந்த நூலை படிப்பதனாலே ஆணவமலமானது நமக்கு நம்மை விட்டு அகன்று போய்விடுகிறது. அதற்கு பிறகு என்ன நிகழ்கிறதுனா இரண்டாவது ஒன்று நடக்கிறது. ஈண்டிய பெரும்புயர் பெரும்பெயர் கடவுளின் எல்லா நூற்பொருளையும் தம்மிடத்து அடக்கிக் கொண்டுள்ள பெரும்பெயர் எனப்படும் மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படும் கடவுளின் திருவருளால். கடவுளை உணர்வதற்கு மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. நம்ம இங்கே திருவைந்தெழுத்தே மகா வாக்கியமாக அமைந்திருக்கிறது. வேதங்கள்ல மகா வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி அந்த மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படுகின்ற கடவுள் இருக்கிறாரே கண்டு, அப்படிப்பட்ட மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படுகின்ற திருவருமானுடைய உயிரினுடைய சிறப்பு இயல்புகளையும் நாம் அறிகிறோம். முதல்ல என்ன அறிகிறோம், அந்த நூலை படித்த உடனே பொது இயல்பு நமக்கு தெரிகிறது. பொது இயல்பு எதனால நமக்கு தெரிகிறது, அனுமான அளவினால். அனுமான அளவை பற்றி திருநிலை நான் விளக்கி சொல்றேன் உங்களுக்கு. அனுமான அளவினால் அதை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அதற்கு என்ன அடுத்தபடியாக என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவருள் வந்து விடுகிறது. இந்த ஆணவமலம் நம்மை விட்டு நீங்கிய உடனேயே படித்த அளவிலே இதை ஆழ்ந்து படிக்கணும். ஆழ்ந்து படித்து இதனுடைய உண்மைகளை அதனுடைய பொது இயல்புகளை நாம் சிறப்பாக உணர இறைவனுடைய திருவருள் இறங்கி வருகிறது. அப்ப இந்த சுயஞான போதமாகிய நூலை படிக்கும் பொழுது அனுமான அளவையினால் பதி பசு பாசம் ஆகியவற்றினுடைய பொது இயல்புகளை நன்றாக நாம் தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு அதனால ஆணவமலத்தினுடைய வலிமை மெல்ல மெல்ல நம்மை விட்டு குறைந்து போகிறது. அப்படி குறைந்து போன உடனே இறைவனுடைய திருவருள் இறங்கி வருகிறது. இறைவனுடைய திருவருள் இறங்கி வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சியாக நிகழ்கிறது. அதாவது ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு தொடக்கம் தான் செய்தோம், அந்த தொடக்கத்தின் விளைவாக மேலும் மேலும் பல நன்மைகள் வருகின்றன. இந்த ஜீவான்மா நம்முடைய உயிர் இறைவன் ஆகியவற்றை சிறப்பு இயல்புகளை அனுபவமாக உணர ஆரம்பிக்கிறோம். இந்த நூல்ல வந்து ரெண்டு அதிகாரங்கள் இருக்கின்றன. முதல் ஆறு நூற்பாக்கள் பொது அதிகாரம், அதை அனுமான அளவினால நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கின்ற அதிகாரங்கள் சிறப்பு அதிகாரம். அப்போ நம்ம வந்து பொது அதிகாரத்தை அனுமான அளவையால் நன்றாக தெளிவாக உணர்ந்த அந்த நிலையிலேயே இறைவனுடைய திருவருள் தானாக இறங்கி வந்து நமக்கு சிறப்பு இயல்புகளையும் நமக்கு உணர்த்துகிறது. இறைவனுடைய திருவருள் தான் உணர்த்துகிறது. அப்ப பொது இயல்பை படித்த உடனேயே நம்ம சிறப்பு இயல்புக்கு தகுதியாகி விடுகிறோம். ஆகவே அந்த சிறப்பு அதிகாரமாகிய சாதனை இயலும் பயன் இயலும் நமக்கு அனுபவமாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த சிவஞான போதமாகிய இந்த ஞாயிறு ஏழு ஞாயிறு எப்படி சூரியனுக்கு கண்ணிலே உள்ள இருட்டையும் அகற்றி பொருள்களிலே உள்ள இருட்டையும் அகற்றி தெளிவாக ஐயம் திரிவில்லாமல் இந்த பொருள்களை தெளிவாக நாம் பார்க்குமாறு செய்கிறதோ, அதுபோல இந்த சிவஞான போதமானது உயிர்களை பற்றியும் இறைவனை பற்றியும் ஆகிய உண்மைகளை அனுமான அளவினால் ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகிறது. முதல் பகுதி. இரண்டாவது பகுதி சிறப்பதிகாரத்தின் மூலமாக திருவருள் நமக்கு வாய்க்கப்பெறுகிறது. திருவருளின் விளைவாக நாம் சிறப்பு நிலைகளை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் சாதனத்தில் ஈடுபட்டு நாம் இறைவனை அணைந்து இருக்கின்ற உயர்ந்த தன்மையில் உயர்ந்த நிலையில் அனுபவத்தை அடைகிறோம். முதல்ல அறிவு, அந்த அறிவு பெற்ற பிறகு நமக்கு கிடைக்கிறது எது, அனுபவம். இந்த அனுபவத்தினால் நாம் அடையக்கூடியது சிவானந்த விளை. ஆக இவ்வளவையும் இந்த நூல் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இதை கண்டு மயர்வு அற ஆணவமலத்தின் வாசனை காரணமாக ஏற்படுகின்ற மயக்கம் அறவே நீங்கி நமக்கு சிவ அனுபவம் வருவதற்காகத்தான் இந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக நாம் அதை உணர வேண்டும். சிவத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். இந்த நூலை படித்து முடித்தா நமக்கு சிவ அனுபவம் உள்ளங்கை நெல்லிக்கணியான நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த நூல் நம்மை கைபிடித்து வழிநடத்தி அழைத்து சென்று சிவபெருமானுடன் நம்மை ஒன்று கொண்டு சேர்க்கிறது. அந்த அதை இந்த நூலை யார் செய்திருக்கிறார், நூலுடைய ஆசிரியர் சொல்றார், இப்படிப்பட்ட பெருமையுடைய நமக்கு ஞான அனுபவத்தை விளைவிக்கக்கூடிய இறைவனை பற்றிய உண்மையான உணர்வை, இறை உணர்வை, மெய் உணர்வை உண்டாக்கக்கூடிய இந்த நூலை நந்தி முனிகணத்து அளித்த திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்திற்கு சிவஞான போது அவர் நூலை அளித்தருளினார். இப்போ இந்த நூலுடைய வரலாற்றை நாம் பார்க்கணும். முதல்ல நம்ம பார்த்திருக்கிறோம், இருந்தாலும் சிவபெருமான் சதாசிவ மூர்த்தி தான் இந்த சிவஞான போதத்தை முதல் முதலில் அருளியவர். மாயிலே தோன்றக்கூடிய மூன்றாவது நிலையில சதாசிவன் என்ற பெயரோடு மாயை பார்த்து சதாசிவ மூர்த்தியாக அவர் விளங்குகிறார். இந்த உயிர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக இந்த உயிர்கள் இந்த உலகத்திலிருந்து உய்வடைதல் வேண்டும், தன்னை வந்து அடைய வேண்டும் என்பற்ற ஞான நூலை சொல்ல வேண்டும் என்று சதாசிவ மூர்த்தி தான் முதலிலே சொன்னார். சதாசிவ மூர்த்தி இந்த வித்யா தத்துவத்தை இயக்குகின்ற அனந்த தேவருக்கு அதை உபதேசித்தார். அனந்த தேவர் அவருக்கு கீழே உள்ள பிரகிருதி மாயையுடைய தலைவராகிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருக்கு உபதேசித்தார். இதெல்லாம் அங்க அவர்களுக்குள்ள, அதாவது சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அந்த நெருக்கமான நிலையிலே உள்ள பெரிய சிவமாம் தன்மை எழுதிய அந்த இடத்திலிருந்து அந்த காத்திரமானது ஸ்ரீகண்ட ருத்திரத்தில் முதல்ல ஸ்ரீகண்ட ருத்திரரிடமிருந்து நந்தியம்பெருமானுக்கு இந்த காத்திரம் வழங்கப்பட்டது. சிவஞான போதம் இப்ப நம்ம படிக்கக்கூடிய சிவஞான போதம் சதாசிவமூர்த்தியினால் முதல் முதலில் உபதேசிக்கப்பட்டது. அங்கிருந்து அனந்தேவருக்கு வந்தது, அனந்த தேவரிடமிருந்து ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு வந்தது, ஸ்ரீகண்ட ருத்திரரிடமிருந்து நந்தியம்பெருமானுக்கும், நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு அதை உபதேசித்தார், சனத்குமாரர் சத்தியஞான தரிசனிகளுக்கு உபதேசித்தார், சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு அதை உபதேசித்தார். இதெல்லாம் கைலாயத்தில் நடைபெற்ற செயல்கள். நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், அடுத்தது பரஞ்சோதி, இந்த நாலு பேரும் அகச்சந்தான குறவர்கள் என்று பெயர். இவர்களெல்லாம் சந்தான குறவர்கள், அதுக்கு மேலாம் தெய்வங்கள், அவங்க சிவபெருமானுடைய அம்சம் பொருந்தியவர்கள், அதனால இவங்க அகச்சந்தான குறவர்கள். அதற்கு பிறகு இந்த நூலானது அவர் ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக பரஞ்சோதி முனிவர் வந்து கொண்டிருந்த பொழுது, இந்த திருவெண்ணிலை நூல் வந்த பிறகு திருவெண்ணிலை ஒரு தெருவுக்கு வரும்பொழுது அந்த தேரானது நின்று போய்விட்டது. அதை குறிப்பினால் அறிந்து கீழே பார்த்தார், கீழே ஒரு குழந்தை, ரெண்டு வயது குழந்தை, ஈராண்டில் சிவஞானம் பெற்று இருந்த மெய்கண்டார் அடியை நம்ம பாட்டுகிறோம் இல்லையா, அப்போ அந்த அந்த குழந்தை அங்கு விளையாடி கொண்டிருந்தது. அது மிகுந்த தகுதி படைத்த குழந்தை, அது இறைவனுடைய திருவருளால் பிறந்த குழந்தை. திரு பெண்ணாகடம் என்ற இடத்துல அச்சுத கலப்பாளர் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவருக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை, குழந்தை பேர் இல்லைன்ன உடனே குழந்தை பேர் வேண்டும் என்பதற்காக அவருடைய குருநாதரிடம் சென்றார். அந்த குருநாதர் தான் அருணந்தி சிவாச்சாரியார், சகல ஆகமங்களையும் படித்தவர், சகலாகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அந்த அருணந்தி சிவாச்சாரியார். அவரிடம் சென்ற உடனே அவர் என்ன பண்ணார்னா, அந்த கால வழக்கப்படி அடங்கன் முறை தேவார புத்தகத்தை எடுத்து அதில ஒரு இடத்த கயிறு சாத்தி பார்த்தல், ஒரு கயிறு எடுத்து வைப்பாங்க, வைக்கும் பொழுது இந்த இடது பக்கம் மூலையில என்ன பாட்டு வருகிறதோ அந்த பாட்டை அவர்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி இடது பக்கத்துல கடைசி வரும்பொழுது திருவெண்காட்டு பதிகம் வந்தது, பேயடையா பிரிவெய்தும் என்று தொடங்கக்கூடிய பாடல் அங்கு கிடைத்தது. அதுல அந்த குழந்தை வேண்டும் என்றால் அந்த திருவெண்காட்டுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற குறிப்பு தெரிந்த உடனேயே அந்த அச்சுத கலப்பாளருக்கு அருணந்தி சிவாச்சாரியர் சொன்னார், நீங்க வந்து திருவெண்காட்டுக்கு சென்று 48 நாள் நோன்பு இருந்து அந்த திருக்கோயிலேயே நீங்கள் உண்டு உறங்கி இருந்து வந்தால் உங்களுக்கு குழந்தை பேர் வாய்க்கும் என்று சொன்னார். அந்த குருநாதர்சனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள், நேரா திருவெண்காட்டுக்கு சென்றார்கள். அங்கு முக்குள நீர், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இந்த மூன்று தீர்த்தங்களிலேயும் தினம் முழுகி எழுந்தார்கள், இறைவனை வழிபட்டார்கள். இறை நினைவோடு இருந்து தனக்கு ஒரு நல்ல புத்திரன் வேண்டும் என்று தவம் இருந்தார்கள். அப்படி 48 நாள் தவம் இருந்தார்கள். அந்த தவத்தினுடைய நிறைவிலேயே இறைவன், நீ திருஞான சம்பந்தர் மேல் உரைப்பு கொண்டு அந்த பாடலையே உடைய வாழ்க்கையாக மாற்றியிருக்கிறாய், அதனால உன்னுடைய செயல்பாடுகள் எனக்கு மிகுந்த சந்தோஷம், உனக்கு குழந்தை பேர் வாய்ப்பதற்கு இல்லை, இருந்தாலும் நீ கொண்ட அன்பின் காரணமாக உனக்கு குழந்தை பேரை நாம் தருகிறோம், அவன் திருஞான சம்பந்தனை போலே விளங்குவான் என்று சொல்லி இறைவன் கனவில் தன்னுடைய காட்சியை மறைத்துக் கொண்டார். அதுக்கு பிறகு சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தார்கள். மணிவேர் வாய்க்க பெற்று குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் சுவேதவன பெருமாள், அந்த திருவெண்காட்டு பெருமானுடைய பெயரே சுவேதவன பெருமாள் என்ற பெயரே அதுக்கு வைத்தார்கள். அந்த குழந்தை ரொம்பவும் சிறப்பாக இளமையிலிருந்து இருந்தது, 2 வயசு தான் ஆயிருந்தது. அவருடைய தாய்மாமன் திருவெண்ணையநல்லூரில் இருக்கின்றவர், அவர் வந்து இவரை குழந்தைய வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். அப்பொழுது திருவெண்ணையநல்லூரில் இந்த குழந்தை தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிறார். விளையாடி கொண்டிருந்த நேரத்துல தான் பரஞ்சோதி முனிவர் வருகிறார். வந்தவுடனே தேர் நின்ற உடனே இறைவுடைய திருக்குறிப்பு அவருக்கு தெரிந்து விட்டது, சதாசிவமூர்த்தி அவருடைய சிவஞான போதத்தை இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்து வர நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்த உடனே அவர் அங்கிருந்து இறங்கி அந்த சுவேதவன பெருமாளுக்கு அந்த சிவஞான போதத்தை உபதேசம். அப்ப சிவஞான போதம் என்பது மனிதரால் செய்யப்பட்டதில்லைங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. இது சிவபெருமானே செய்த நூல். அந்த கருத்து, அந்த உண்மைகளை எல்லாம், சிவஞான போத உண்மைகளை எல்லாம் மெய்கண்டாருக்கு அவர் போதித்தார். போதித்த உடனே அதை அவர் வந்து இந்த மண்ணுலகத்திற்கு தர வேண்டும் என்று ஒரு நூலாக செய்தார். நூலாக செய்து சிவஞான போதம் என்ற நூலாக நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு 49 மாணவர்கள் இருந்தார்கள். அதுல முதன்மையான மாணவர் தான் அருணந்தி சிவாச்சாரியார். அவர் அவருடைய தகப்பனார் அச்சுத கலப்பாளருக்கு குருநாதராக இருந்தவர், மெய்கண்டாருக்கு சீடராக அமைந்தார். அவர் தான் எழுதிய நூல், ரெண்டு நூல் அவர் எழுதியிருக்கிறார். சிவஞான சித்தியார் பரபக்கம் சுபக்கம் அப்படின்னு ஒரு நூல், அதுக்கு அடுத்தது இருபா இருபகுது என்ற நூல். இன்னொரு மாணவர் திருவதிகை மனவாசகம் கடந்தார், அவர்தான் உண்மை விளக்கம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்திருக்கிறோம்.